रुक्मिण्या नर्मवाक्यै ररमथ बहुभिः स्त्रीजनैर्योऽस्तपुत्रान् एकैहश्यां प्रभेथे दश दश रुसिरान् पौत्रकाणप्यनेकान् पौत्रस्योत्वा हहाले पृषकुबिदफलात् रुक्मिणं कातयित्वा नन्तन् योषित्कनेन प्रतिगृहमफला प्रीतिकारी கதிர்மே. ருக்மணியுடன் சந்தோஷமான நகைச்சுவை கலந்த வார்த்தைகளை பேசி தனது அநேக மனைவிமார்களையும் மகிழ்வித்து ஒவ்வொரு மனைவியின் மூலமும் 10 ஆண்மகவுகளை ஈன்றவரும் பேரன்களை பெற்றவரும் அனிருத்தனின் திருமணத்தின் போது ஏககோபத்தில் இருந்த தனது தமையன் பலராமன் மூலமாய் ருக்மியை வதம் செய்ய வைத்தவரும் நங்கையரை மகிழ்ச்சியினால் நகைக்க வைப்பவரும் ஒவ்வொரு மனைவியரையும் அவரவர் மனையில் சென்று மகிழ்விப்பவருமான கண்ணன் நமக்கு துணையாயிருக்கட்டும், கதியாய் விளங்கட்டும்.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்ய மஞ்சரி பார்த்துட்டுருக்கும். இப்போ 21வது ஸ்லோகம் நாம் இன்னைக்கு பார்ப்போம். கிருஷ்ணனும் ருக்மணியும் ஆனந்தமாக தன் வாழ்நாளை கழித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் ரொம்ப அழகா வர்ணிக்குது. கட்டிலின் மீது சுகமாக அமர்ந்திருக்க உலகினைக்கே குருவாய் இருக்கக்கூடிய சாக்ஷாத் கிருஷ்ணன் அந்த ருக்மணி தேவி தன் தோழிகளோடு வந்து விசிறி வீசி உபச்சாரம் செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்குது. அந்த மாளிகை அனைத்தும் முத்து தோரணங்களாலும் தொங்கும் மேற்கட்டிகள் மாணிக்க விளக்குகள் ஒளிர்கின்ற ஒரு அருமையான ஒரு மாளிகை. வண்டுகள் கூட்டம் கூட்டமாக ரீங்கரிக்கக்கூடிய பூக்களும் மல்லிகை மாலைகளும் நறுமணம் பரப்ப ஜன்னல் வழியே நிர்மலமான சந்திர ஒளி உள்ளே நுழையும்படி அந்த பாரிஜாத தோட்ட நறுமணம் மிகுந்த காற்று வீச ஜன்னல் துவாரங்களின் வழியே அகில் புகையின் மனம் வெளியேறு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையே ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க யாரு, கிருஷ்ணனும் மற்றும் ருக்மணியினுடைய அந்த ஆனந்தமான வாழ்க்கை. அந்த ருக்மணி பிராட்டி என்ன செய்தா, ரத்தினத்திலான கைப்பிடி கொண்ட வெண்சாமரத்தை தோழியின் கையிலிருந்து வாங்கி தானே வீசி சர்வேஸ்வரனான பகவானுக்கு உபச்சாரம் செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. சாமான்யம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் அந்த கேளிக்கை பேச்சுக்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது உன்னை கல்யாணம் பண்ண எவ்வளவோ ராஜாக்கள் இருந்தும் சாமான்யான என் யாதவனா இருக்கக்கூடிய என்ன நீ கல்யாணம் பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அதற்கு ஒரு அருமையான பதில் சொல்ல திடீர்னு ருக்மணி கண் கிழங்க கடைசியில கிருஷ்ணன் அவருக்கு ஆறுதல் சொல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய உதாரண குணமா இந்த காட்சிய ரொம்ப அழகா பாகவதம் வர்ணிக்குது. அது மட்டும் அல்லாம என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒருத்தருக்கும் சரி 10 குழந்தைகள், அதாவது 10 ஆண்மகங்கள் ஒரு பெண் குழந்தை, இந்த மாதிரி 16108 பேருக்கும் பாருங்க. இந்த மாதிரி வேற யார் செய்ய முடியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா மனைவிக்கும் ஒரே மாதிரி 10 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை, இந்த மாதிரி 16,108 பேருக்குமே ஆண்டவனுடைய அருளால் கிருஷ்ணனுடைய மகிமையால அனுகிரகம் செய்தார் அப்படின்னா அது சாமான்யம் இல்லை, அவன் பகவந்தன். பாருங்க 16,108 அரண்மனைகள், சரி அந்த அரண்மனைகள் ஒவ்வொன்றையும் சாக்ஷாத் கிருஷ்ணன் உட்கார்ந்திருக்கான். உடனே அந்த மனைவிமார்கள் என்னுடைய மாளிகை விட்டு கிருஷ்ணன் வேற எங்கேயும் போகல அப்படிங்கிற அந்த சந்தோஷம் எல்லா மனைவிமார்கிட்டையும் இருந்துச்சு. அப்ப என்னாச்சு, அவருக்கு செய்யக்கூடிய அனைத்து சேவைகளும் தானே செய்து மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க. சாமான்யம் இல்லை. இப்ப பாருங்க அந்த 16,000 மனைவிகளும் தங்கள் மென்மையான புன் சிரிப்பு, அழகிய கடைக்கண் பார்வை, புருவ நெறிப்பு, இப்படி பலவிதமான கேளிக்கை விளையாட்டுகள்ல ஆனந்தமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்லுது. இப்படி இருக்கும் போது பாருங்க, கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த மகனே பிரத்யும்னன். சரி, அந்த பிரத்யும்னனை இந்துக்கு அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, ருக்மணியனுடைய அண்ணன் யார், ருக்மி இருக்கான் பாருங்க, அவனுடைய பொண்ணு ருக்மவதி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்ப பிரத்யும்னனுக்கும் ருக்மவதிக்கும் கல்யாணம் ஆனது. என்ன தெரியுங்களா, சரி ஏதோ ஒரு நேரத்துல சண்டை ஆச்சு, தீய எண்ணங்கள் எவ்வளவோ ருக்மியினுடைய மனசுல இருந்தாலும் தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ருக்மவதியை ருக்மணி தன்னுடைய தங்கையினுடைய மகனாக இருக்கக்கூடிய பிரத்யும்னனுக்கு கல்யாணம் செய்து வைத்தான் யாரு, ருக்மி. சரி இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஆச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரத்யும்னனுக்கும் ருக்மவதிக்கும் பிறந்த மகனே அனிருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அவனும் மிக அழகனா இருந்தான். இந்த பரம்பரையில நூற்றுக்கணக்கான பேர குழந்தைகள் பிறந்தார்கள், யாதவ குலம் தழைத்தது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இந்த அனிருத்தன் ஆனந்தமா அழகா வளர்ந்த உடனே ஒரு தவறான உறவு முறையில ஒரு கல்யாணம் நிச்சயமானது. பாருங்க அந்த கல்யாணம் உறவு முறை வித்தியாசப்பட்டா அதன் மூலம் என்னென்ன விதமான விபரீதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பாகவதம் வர்ணிக்குது. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன நடந்துச்சு தெரியுங்களா, ருக்மி சரி அவனுடைய மகளினுடைய மகன் தான் அனிருத்தன். மகள் யாரு, ருக்மவதி. அந்த ருக்மவதியுடைய மகன் அனிருத்தன். சரி இதே ருக்மணிக்கு ஒரு மகன் இருந்தான், அந்த மகனின் மகள் பெயர் ரோச்சனை. பாருங்க அனிருத்தனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது, கல்யாணம் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது தர்மத்துக்கு ஒவ்வாத உறவு முறையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமணம். பாருங்க மகளுடைய மகனுக்கும் மகனுடைய மகளுக்கும் அனிருத்தனுக்கும் ரோச்சனைக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆச்சு. இப்ப என்னாச்சு, சரி அல்ல தீர்மானம் ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல என்னாச்சுன்னா கல்யாணமும் ஆயிடுத்து. யாரு, அனிருத்தனுக்கும் ரோச்சனைக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. இப்ப என்னாச்சு, கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த சொக்கட்டான் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமனை ருக்மி வம்படியாக சொக்கட்டான் ஆடுவதற்கு இழுத்தான். சொக்கட்டான் ஆட தெரியாது பலராமனுக்கு, ஆனால் ஆட வேண்டும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு பலராமனுக்கு. இதை அறிந்த ருக்மி வேண்டுமென்றே அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினாலே பழைய வஞ்சங்கள் நிறைய இருந்துச்சு யாரு, ருக்மியினுடைய மனசுல. அதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆரம்பத்துல விளையாட்டு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100,000 காசுகளை வைத்து விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கல்யாண நேரத்துல இந்த காசு வைத்து இந்த சொக்கட்டன் ஆடுறது, சீட்டு விளையாடுறது, இதெல்லாம் எந்த இடத்துக்கு போய் முடியும் அப்படிங்கறது பாருங்க பாகவதம் தீர்மானிக்குது. இப்பெல்லாம் நிறைய கல்யாண மண்டபத்துல ரெஸ்ட்ரிக்ஷனே போட்டாச்சு இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு. ஆனா அந்த காலத்துல பாருங்க ஒரு நிகழ்வை ரொம்ப அருமையா பாகவதம் வர்ணிக்குது. இது மூலமா நம்ம நிறைய பாடம் கத்துக்கணும். 100,000 ஆச்சு, இப்ப 10,000 பொற்காசுகளை பயணம் வைத்தார். பணயம் வச்சு விளையாடும் போது உடனே அந்த இந்த நேரத்துல ருக்மி ஜெயிச்சான். உடனே பலராமனை பயங்கரமா கேலி செஞ்சான். வெறும் கலப்பை எடுத்துட்டு போற உனக்கு சொக்கட்டான் விளையாட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பலராமனை கேலி பண்ண உடனே அதைய பொறுக்க முடியல யாரு, பலராமன். உடனே என்ன செய்தான், ருக்மி அவருடைய ஆசையை தூண்ட லட்சம் பொற்காசுகளை பணயம் வைத்தான். யாரு, ருக்மி. வேணுமனே பலராமனை வம்புக்கிழக்க. என்ன ஆச்சுன்னா, பலராமன் இந்த தடவை வென்றுட்டார். எது, லட்சம் பொற்காசுகளை வென்றார். ஆனா வேணுமனே இல்ல இல்ல நான் தான் வென்றேன் அப்படின்னு அடம்பிடிச்சு சண்டை போட்டு அவனை ஏமாற்றும் நோக்கத்தோட ருக்மி ஏமாற்றினான் பலராமனை. சரி, போனா போகுது. உடனே கண்கள் சிவந்தன பலராமனுக்கு. பௌர்ணமி அன்று கடல் கொந்தளிப்பது போல அவனுடைய கண்கள் கோபத்தினால் கொந்தளித்தது அப்படின்னு என்ன வர்ணிக்கிறாங்க. சரி, இப்ப என்னாச்சு, 10 கோடி பொற்காசுகள் பணயம் வைக்க தொடங்கினான். இப்ப என்னாச்சு, பலராமனுக்கும் ருக்மிக்கும் அந்த போட்டு நடந்த உடனே இந்த தடவையும் பலராமனே வென்றான். ஆனா தீயவனான ருக்மி அதை ஏற்கவில்லை. வேண்டுமென்றே வீண் விவாதம் செய்தான் பலராமனை கேலி செய்து, வென்றது நான் தான், நீ என்னை ஏமாற்றுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டியினுள்ள யார் நேர்மையாக வென்றவர் அப்படின்னு ஆகாசத்திலிருந்து அசரீரி வந்தது. பலராமன் தான் போட்டியில் நேர்மையுடன் வென்றவன். ஆனா ருக்மி நான் தான் வென்றேன் அப்படின்னு பொய் சொல்றான், இதுவே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த காலத்துல அந்த உண்மைக்கு இருந்த அந்த சக்தி அசரீரி ஒழித்தும் அந்த அசரீரியும் பாருங்க நம்பல. ருக்மி துஷ்ட அரசர்கள் கூட வச்சுட்டு அவங்க தூண்டிட்டு இருக்காங்க, ஒத்துக்காதே ஒத்துக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கடைசி காலம் நெருங்குது அப்படிங்கறத ருக்மி உணரல. ஆகாய வாணியையும் பொருட்படுத்தல, பலராமனை தொடர்ந்து கேலி செய்து கொண்டே இருந்தான். பாருங்க இது ரொம்ப தப்பு. கேலி கிண்டல் மற்ற எல்லா விஷயமும் ஒரு அளவுக்கு தான் செய்யணும். கடைசியில என்ன தெரியுங்களா, நீங்கெல்லாம் இடையர்கள், காற்றில் சுற்றுபவர்கள், சொக்கட்டான் ஆட தெரியாதவர்கள். அரசர்களே சொக்கட்டான் காய்களாலும் அம்புகளாலும் விளையாடுவர், உங்களை போன்றவர்களால முடியாது அப்படின்னா, நாங்கள்லாம் ராஜா, எங்களுக்கு ஆட தெரியும், நீங்கள்லாம் சாமானிய காட்டுல இருக்கக்கூடியவங்க யாதவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு துணையிலே பாருங்க தோற்றவனே எவ்வளவு வேகமா பேசுறான் பாருங்க. இது கலியுகத்துல சத்தமா யார் பேசுறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கலியுகத்துல ஒரு தர்மம் சொல்லப்படுது. நல்லவர்கள் எவ்வளவு நான் தர்மத்தோட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவர்களுடைய பேச்சு எடுபடாது. அந்த கலியுகத்துல நாம வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். தப்பானவன் சத்தமாக அதர்மத்தையே தன் செய்துவிட்டு குரலை உயர்த்து பேசினால் அவன் தர்மவான் ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. பணம் இருக்கிறவன் கொஞ்சம் உயர பேசினால் அதுவே தர்மமாகிவிடும். அது கலியுகத்துல இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் ஸ்பஷ்டமா சொல்லுது. இந்த காட்சி தான் அங்க நடந்துச்சு. ருக்மணி தான் தோத்த பின்னும் அதிகமாக பேசுபவன் கேலி செய்பவன் யார் அப்படின்னா, இந்த இடத்துல ருக்மி. பலராமன் பொறுத்து பொறுத்து பார்த்தான். ஒன்று, வெற்றி பெற்றதையே ஒப்புக்கொள்ளவில்லை, கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை, தன்னுடைய குலத்தை பத்தி அவமானப்படுத்தி மனதில் காயப்படுத்தி எவ்வளவு விஷயம் செஞ்சிட்டு இருக்கான். கடைசியில இப்ப என்னாச்சு, அவமானம் ரொம்ப ஜாஸ்தி ஆன உடனே அரசர்களாலும் கேலி செய்யப்பட்ட பலராமன் என்ன செய்தான், கோபம் உச்சிக்கு வந்து ஒரு இரும்பு தடி இருந்துச்சு, அது எடுத்து திருமண மேடையிலேயே ருக்மணி அடித்தே கொன்னான். தவறான உறவு முறையில் ஒரு திருமணம் நடந்தால் கண்டிப்பாக ஒரு உயிர் பலி அப்படிங்கிறது ஏற்படும். பாருங்க எப்படி ஒரு சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்றாங்க பாருங்க. நாம என்ன சொல்லுது, நம்மளை யாரும் பார்க்கல, நாம எது செஞ்சாலும் நாம இதை ஜெயிச்சிடலாம், சத்தமா பேச அதெல்லாம் இல்லை, நமக்கு மேல ஒரு சக்தி இயங்கிட்டு இருக்கு, அதை நாம நம்பணும். இந்த மாதிரி இதிகாச புராணங்கள் நமக்கு அப்பப்ப இந்த நீதிகளை ஏன் சொல்லுது அப்படின்னா, தர்மத்தை மீறினவன் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், அது காணல் நீர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொய் தோற்றமே தவிர எவ்வளவு ஆனாலும் தர்மமே வெல்லும் அப்படின்னு இதிகாசம் நமக்கு பல விதமான கதைகள்ல நமக்கு சொல்லுது. பாருங்க இப்ப என்னாச்சு, ருக்மி அந்த திருமலை மேடையே கொல்லப்பட்டான். அந்த கலிங்க தேசத்து அரசன் பாருங்க, அவனை வேகமாக பற்களை காட்டி கேலி செய்துட்டு இருந்தானே, அவனுடைய பல்ல தட்டி விலசிதான் பலராமன். பாருங்க இப்போ மற்ற அரசர்கள்லாம் சண்டைக்கு வந்தவங்க அத்தனை பேரும் கை கால்கள் தலை நொறுங்கி ரத்தம் வழிய அவங்கவுங்க விட்டேன் சவாரின்னு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. பலராமனுக்கு கோபம், அப்பேற்பட்ட கோபம். உடனே தன்னுடைய மைத்துனன் ருக்மி கொல்லப்பட்டது கிருஷ்ணன் பார்த்தான், பலராமனை புகழவும் இல்லை இகழவும் இல்லை, பாராட்டினா தன்னுடைய மனைவி ருக்மணிக்கு ஏதாச்சும் வருத்தம் ஏற்பட்ட என்ன பண்றது, அவன சூத்திரதாரி ஆச்சா, எந்த நேரத்துல எப்படி ஹேண்டில் பண்ணு அவனுக்கு தெரியும். இந்த நேரத்துல பலராமனை தட்டி கொடுக்கவும் இல்லையே, நீ செஞ்சது சரி தவறு எதுவுமே சொல்லல கிருஷ்ணன். பாருங்க இப்போ இதுதான், இந்த பலராமன் என்ன செய்தான், மணமகனான அனிருத்தனை புது மணமகள் ரோச்சையனுடன் ரதத்தில் ஏற்றி விரும்பியது அனைத்தும் பாருங்க நிறைவேறியவர்களாக கோஜகடத்தில் இருந்து குஜஸ்தலி என்கின்ற துவாரகைக்கு கிளம்பினான் அப்படிங்கிற ஒரு விருத்தாந்தத்தை ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய கிருஷ்ண சாரித்திர மஞ்சள் 21வது ஸ்லோகத்துல ரெண்டு மூணு விஷயம் நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகான மாலையா ருக்மிணி கண்ணனுடன் அகமகிழ்ந்து வாழ்க்கையை நடத்தினான். ஒன்று, ரெண்டாவது எல்லா மனைவிகளுக்கும் சரியான விகிதமாக 10 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை என்கின்றபடி எல்லாருக்கும் சரிசமமாக அருள் புரித்தான் கண்ணன் அப்படின்னு. இதனால அவங்களுடைய வம்சம் தலை தோங்கியதுன்னு பார்த்தோம். அனிருத்தனுடைய திருமணம் பாருங்க, அந்த ரோச்சனை தவறான உறவு முறையில் நிச்சயிக்கப்பட்டதால் அந்த திருமண மேடையிலேயே ருக்மியினுடைய வதம் பலராமனால் நடந்தது அப்படிங்கிற விருந்தாந்தத்தை ஒரு ஸ்லோகத்துக்குள்ள எவ்வளவு அழகான மாலையா நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க கண்ணன். மறுபடியும் பாருங்க அடுத்த ஸ்லோகத்திலேயே அனிருத்தனுக்கும் அடுத்து ஊஷா அவளுக்கும் ஆக போற திருமணம் விருத்தாந்தம் அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா பாகவதம் வர்ணிச்சிருக்கு. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் கிருஷ்ண சாரித்திர மஞ்சளில ரொம்ப அழகா சொல்ல போறார், அதையே நாளைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கிறது சாக்ஷாத் குருராஜருடைய மகிமையை தவிர பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனுவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.